ගරු මුජිබ රවමන් මන්ත්‍රතුමා ඔබතුමාට විනාඩි 8යි.
විනාඩි 10යි.
8යි.
ගරු සභාපතිතුමනි, අද විශේෂයෙන්ම මේ මහ බැංකු වාර්තාවත් එක්ක අපිට පාර්ලිමේන්තුවේ අද විශේෂ සිදුවීමක් වුණා. අපේ හිටපු අමාත්‍ය රවි කරුණානායක මැතිතුමාගේ ඉල්ලා අස්වීම. අපි කියන්න ඕනේ රවි කරුණානායක ඇමැතිතුමා ඉල්ලා අස්වුනේ එතුමාට මහ බැංකු ගනුදෙනුව පිළිබඳ චෝදනාවක් උඩ නෙමෙයි. එතුමා ඒ මහ බැංකු ගනුදෙනුවේ චෝදනාවට ලක් වෙලා ඉන්න එක පුද්ගලයෙක් සමඟ යම් ගනුදෙනුවක් කරයි කියන ඒ කාරණාව උඩ එතුමා ඉල්ලා අස්වුණා. මම හිතන්නේ ඒක මේ පාර්ලිමේන්තුව ඉතිහාසය තුළ එවැගේම යහපාලන ආණ්ඩුව ඇති කිරීමේදී අපි බලාපොරොත්තු වුණා පෞගිය ආණ්ඩු කාලයේ වෙච්ච හොරකම් මැරකම් විතරක් නෙමෙයි, පෞගිය ආණ්ඩු කාලයේ තිබුණා ඒ දේශපාලන සංස්කෘතිය විතරක් නෙමෙයි, පෞගිය ආණ්ඩු කාලයේ තිබුණේ ඒ දේශපාලන සදාචාරය නෙමෙයි, ඊට වඩා යහපත් වෙනස් දේශපාලන සංස්කෘතියක් මේ රටට හඳුන්වා දෙන්න තමයි යහපාලන ආණ්ඩුව එදා ගොඩනැගුවේ. ඒකේ ප්‍රධාන කොටසක් කරා රවි කරුණානායක ඇමැතිතුමා. ඒ කොටස කරලා අද එතුමා යහපාලන ආණ්ඩුවේ ප්‍රතිමූර්තියක් හැටියට එතුමා අද ඉල්ලා අස්වුණා. මං හිතනවා ඒක අපි අගයන්න ඕනේ. ඒකට ගොරවන්නේ නැතුව, ඒකට බණින්නේ නැතුව එතුමා නියම දේශපාලන මහත්මයෙක් හැටියට එතුමා එතුමාට චෝදනාවක් එල්ලුණාම එතුමා තවම වරදකරු වෙලත් නැහැ, උසාවියෙන් වරදකරු කියලා කියලත් නැහැ, එතුමා කොමිසමෙන් වරදකරු වෙලත් නැහැ, එතුමා ගිහිලා කට උත්තරයක් දීලා චෝදනාවට ලක් වුණාම එතුමා ඉල්ලා අස්වුණා. මං හිතන්නේ මේක අපි පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු හැටියට ඒක ගැන අපි වර්ණනා කරන්න ඕනේ. ඒක හොඳ දෙයක්. ඒක අපි කාටත් කරන්න පුළුවන් නම් ඒක හොඳයි. වාසුදේව නානායකාර මන්ත්‍රීතුමා කතා කළා අපේ සමහර මන්ත්‍රීවරු මේ කොමිසමේ ඉන්න ලිවේරා මැතිතුමාට චෝදනා කරා බැන්නයි කියලා. එතුමාට අමතකයි එදා අල්ලස් කොමිසමේ හිටපු සභාපතිනිය දිල්රුක්ෂි ඩයස් මැතිනියට කරපු අවලාද, එතුමියගේ චරිතඝාතන, තමුන් වහන්සේලාගේ මන්ත්‍රීවරුන්ට චෝදනා එල්ල වුණාම මේ පාර්ලිමේන්තුවේ වරප්‍රසාද වලට මුවා වෙලා දිල්රුක්ෂි ඩයස් ඒ මැතිනියව චරිතඝාතනය කළා. ඒ මැතිනියගේ චරිතය නැති කළා. ඔය එතුමා ඔබතුමාලාගේ ඉන්න ආණ්ඩු පක්ෂයේ එදා අද විපක්ෂයේ ඉන්න මන්ත්‍රීවරු එදා ඔබතුමා නිශ්ශබ්දව බලාගෙන හිටියා. අද ඔබතුමා එදා නිශ්ශබ්දව බලාගෙන ඉඳලා අද ඔබතුමා ඇවිල්ලා අපේ මන්ත්‍රීවරු කියන දේවල් ගැන කතා කරනවා. අපි කියන්න ඕනේ ගරු සභාපතිතුමනි, අද මේ යහපාලන ආණ්ඩුව අපි හැදුවේ අපි හොඟ බලාපොරොත්තු උඩ. අද ඒ බලාපොරොත්තු අද එකින් එක කඩ වෙන ගතියක් තියෙනවා. අද අපි පොරොන්දු වුණා ජනතාවට. අද රවි කරුණානායක ඇමතිතුමාට අද චෝදනාවක් කෙල්ල වුණාම එතුමාට අස්වෙන්න පුළුවන් වුණා. අද අපි දන්නවා අපි කතා කරපු හැම මන්ත්‍රීවරයෙක්ම කිව්වා අද පෞගිය ආණ්ඩු කාලේ වෙච්ච දූෂණ ගැන. ඒවා නඩු යනවා, නඩු කල් යනවා. FCID එකෙන් ෆයිල් එවලා දිනවා නීතිපති දෙපාර්තමේන්තුවට. ඒවා නඩු දාන්නේ නැහැ, ඒවා තියාගෙන ඉන්නවා. වගේම තමයි මෙතන කතා වුණා තාජුරීන්ගේ ඝාතනය ගැන. අපි කියන්න ඕනේ ගිය මාසේ 27 වෙනිදා තාජුරීන්ගේ ඝාතනයට සම්බන්ධව ශ්‍රියන්ති රාජපක්ෂට එන්න කිව්වා කට උත්තරයක් ගන්න. 28 වෙනිදාට එන්න කිව්වා යෝෂිත රාජපක්ෂට කට උත්තරයක් ගන්න. ආවේ නැහැ ඒගොල්ලෝ. ඒගොල්ලෝ තවම ගියේ නැහැ. ඇයි ඒ? ආනන්ද සමරසේකර තාජුරීන්ගේ ඝාතනය ඝාතනයක් නෙමෙයි කියලා මරණ පරීක්ෂකවරයා හැටියට ඒ තීන්දුව දීපු ආනන්ද සමරසේකරව තවම අත්අඩංගුවට ගන්නේ නැහැ. නීතිපති දෙපාර්තමේන්තුවෙන් CID එක ඉල්ලනවා ඔව්ව අත්අඩංගුවට ගන්න නියෝගය දෙන්න කියලා. නීතිපති දෙපාර්තමේන්තුව ඒ නියෝගය දෙන්නේ නැහැ. එහෙමනම් එදා බලෙන් ගොඩ දාලා මේ රටේ ඉන්න ජනතාවට යම් බලාපොරොත්තුවක් ඇති කරා, ඒ පවුලේ ඉන්න උදවියට යම් බලාපොරොත්තුවක් ඇති කරා, තාජුරීන්ගේ ඝාතනයට සම්බන්ධ වෙච්ච අයව අත්අඩංගුවට ගන්නවයි කියලා අද අපිට පේනවා ක්‍රමක්‍රමයෙන් මොකද්දෝ නොපෙමෙන අස්තයක් ඒ නඩුව යට ගහන්න අද වැඩ කරගෙන යනවා. ගරු සභාපතිතුමනි, අපි කියන්න ඕනේ අද මන්ත්‍රීවරු කතා කරා. අද අපි එක දෙයක් කියන්න ඕනේ. මේගොල්ලෝ අපිට කිව්වා පෞගිය කාලේ පුරාම අපිට කිව්වා අපි නීතිය නමනවයි කියලා කිව්වා. ගරු සභාපතිතුමනි, රවි කරුණානායක මන්ත්‍රීතුමා ඇමතිතුමාගේ ටෙලිෆෝන් එකේ තිබුණෝ දත්ත 8000ක් පිටු 8000ක් දවස් දෙකකින් එකතු කළා. දවස් දෙකකින් කොහොමද එහෙම කරන්න පුළුවන් උනේ? FCID එකෙන් යවපු නීතිපති දෙපාර්තමේන්තුව යවපු ෆයිල් තවම තියෙනවා නීතිපති දෙපාර්තමේන්තුවේ. ඒවා නඩු දාන්නේ නැහැ. නඩු දානවා මාස 6ක් කල් දානවා. ඒවට සාක්ෂි නැහැයි කියලා කියනවා. පරීක්ෂණ යන්නේ නැහැ. ශ්‍රීලන්ති රාජපක්ෂ එදා තාජුඩීන් ඝාතනය වෙච්ච දවසේ ටෙලිෆෝන් කෝල් 48ක් අරන් තියෙනවා පොලිසියේ ඉහළ නිලධාරීන් එක්ක කතා කරන්න. මේ වார்த்தාවල් තියෙනවා.
ඇයි පරීක්ෂණ නෑ. ඒවයි අපිට සැකයක් තියෙනවා. අපිට වාසුදේව නානාකාර මන්ත්‍රීතුමා කියපු කාරි අපිට සැකයක් තියෙනවා. ආණ්ඩුවේ ඉඳගෙන සමහර උදවිය රාජපක්ෂලා ආරක්ෂා කරන්න වැඩ කරනවාද කියන සැකය අපිට තියෙනවා. ගරු සභාපතිතුමනි, අපි ඒක බය නැතුව කියනවා. මේක හංගන්න දෙයක් නෑ. වාසුදේව මහත්තයා කියපු එක ඇත්ත. අපිට සැකයක් තියෙනවාද? ආණ්ඩුවේ ඉඳගෙන යහපාලන ජනවරමෙන් පත්වෙච්ච උදවිය, යහපාලන ජනතාවගේ ඉදිරියේ ගිහිලා පොරොන්දු දීපු උදවිය අද රාජපක්ෂලා ආරක්ෂා කරනවාද කියන ප්‍රශ්නය අපිට තියෙනවා ගරු සභාපතිතුමනි. ඒක අපි කිව්වේ ඔබතුමා කියපු එක ඇත්ත. ඒක තමයි අපි අද මේක එලිපිට කතා කරන්නේ. මේක අපි බේරගන්න ඕනේ. මේක දෙකෙන් එකක් බේරගන්න ඕනේ. එහෙම ආයෙත් මේ ආණ්ඩුව තුල ඉන්න බෑ. එහෙම ආයෙත් සදාචාර අයිතියක් නෑ. මේ රටේ ජනතාව වරම දුන්නේ මේ රටේ යහපාලනය ගේන්න. ඒ යහපාලනය අපි ගෙනාවා. ඒකේ ප්‍රතිඵලයක් හැටියට තමයි අද අපේ රවි කරුණානායක ඇමතුමා ඉල්ලා අසුනේ කියන එක මතක තියාගන්න. ඒ අපි යහපාලනය ගෙන අපි ඉඳා. එදා ගියාද? එදා රෝහිත අබේගුණවර්ධනට එන්න කිව්වා අල්ලස් කොමිසමට. ගියේ නෑ. ඇයි ඒ? නයා කෑවයි කියලා ගෙදර හිටියා. මග ඇරියා. ගෝඨාභය රාජපක්ෂ මහත්තයාට උසාවියට අත්අඩංගුවට ගන්න හදනවයි කියලා අපීල් කෝට් එකට ගිහලා නියෝගයක් ගත්තා. ඒක නවත්තන්න මුහුණ දෙන්න බයව. අපේ රවි කරුණානායක ඇමතුමා බය වුණේ නෑ. එතුමාටත් තිබුණා එක එක දේවල් මග අරින්. එහෙම බය වුණේ නෑ. ගිහිල්ලා මුහුණ දුන්නා. එදා ජනාධිපතිතුමා හිටපු ජනාධිපතිතුමාව අල්ලස් කොමිසමට ගෙනාවා. මොකද්ද මේගොල්ලෝ කරේ? අල්ලස් කොමිසම වටකරලා ගිහිල්ලා එදා වටකරලා කිව්වා ජනාධිපතිතුමාව ගේන්න එපායි කියලා කිව්වා. එහෙම කියපු උදවිය අද රවි කරුණානායක ගැන කතා කරනවා. අපිට කියන්න තියෙන එක දෙයයි, රවි කරුණානායක මහත්තයාගේ කන්‍යාභාවය ගැන කතා කරන්න රාජපක්ෂ පාලනයේ හිටපු එක්කෙනෙක්ටවත් අයිතියක් නැහැ කියන එක මතක තියාගන්න කියලා අපි කියන්න ඕනේ. මොකද ඒගොල්ලෝ කවුරුවත් ඒගොල්ලන්ගේ කන්‍යාභාවය ආරක්ෂා කරපු නැති මිනිස්සු. ඒගොල්ලන්ට අයිතියක් නැහැ රවි කරුණානායක මහත්තයාගේ කන්‍යාභාවය ගැන කතා කරන්න. ඒගොල්ලෝ පෞගිය කාලේ දඩාවතේ ගිය අට්ටිය. හැම තැනම ගියා. ගිහලා හැම තැනම තියෙනවා ඒගොල්ලන්ට චෝදනා තියෙනවා. මුදල් චෝදනා තියෙනවා, මිනිමැරුන් චෝදනා තියෙනවා, මාධ්‍යවේදීන්ට ගාපු චෝදනා තියෙනවා, සිරසට ගිනි තියපු චෝදනා තියෙනවා, ලසන්ත වික්‍රමතුංග ගැන චෝදනා තියෙනවා. ඒ හින්දා ඒගොල්ලන්ට කිසිම අයිතියක් නැහැ රවි කරුණානායක මහත්තයාගේ කන්‍යාභාවය ගැන කතා කරන්න. මොකද මේගොල්ලෝ ඔක්කොම කන්‍යාභාවය නැති කරගත්ත උදවිය, ඒක විනාශ කරගත්ත උදවිය, මහා දවල් විනාශ කරගත්තේ. ඒ හින්දා ඒගොල්ලන්ට එහෙම අයිතියක් නැහැ. ගරු සභාපතිතුමනි, අපි තව එක දෙයක් මතක් කරන්න ඕනේ. අපි එක දෙයක් මතක් කරන්නේ මොකද්ද? මේගොල්ලෝ කිව්වා නීතිය නැමෙනවයි කියලා කිව්වා. පෞගිය කාලේ මෙතන කිව්වා අපි නීතිය නමනවයි කියලා. අපි ආහන්ද කැමති. නීතිය නැමුනේ අපිටද? නීතිය නැමුනේ කාටද? නීතිය නැමුනේ බැසිල් රාජපක්ෂටද? නීතිය දැන් නවල තියෙන්නේ නාමල් රාජපක්ෂටද? නීතිය නවල තියෙන්නේ රෝහිත අබේගුණවර්ධනටද? නීතිය නවල තියෙන්නේ විමල් වීරවංශටද? පාස්පෝර්ට් දෙකක් තියෙන එකටද? ඊළඟට අපිට අහන්න එනවා නීතිය නමල තියෙන්නේ මහින්දානන්ද අලුත්ගමගේ බොරැල්ලේ කිංස්ලිපාරේ කෝටි ගානක ගෙයක් අරගෙන තියෙනවා. එයාටද නීතිය නැමුනේ? ඊළඟට අපිට අහන්න වෙනවා ගෝඨාභය රාජපක්ෂ මහත්තයාගේ අර ගනුදෙනුව මික් ගනුදෙනුවටද නීතිය නැමිලා තියෙන්නේ? ඊළඟට අපිට අහන්න වෙනවා තාජුඩීන්ගේ ඝාතනයට සම්බන්ධ වෙච්ච අයටද නීතිය නැමිලා තියෙන්නේ? ඊළඟට අහන්න වෙනවා ජොන්ස්ටන් ෆර්නාන්ඩෝ උදේ ගම්මන්පිල්ල. මෙන්න මේ වගේ ලැයිස්තුවක් අපිට කියන්න පුළුවන්. නීතිය නැමිලා තියෙන්නේ ඒගොල්ලන්ට. නීතිය අපිට නැවුණා නම්, නීතිය අපිට ඕන විදියට වුණා නම් අද රවි කරුණානායක මන්ත්‍රීතුමාට ඇමතුමාට යන්න ඕනේ නැහැ කොමිසමට. අද ඒගොල්ලෝ ඒ නීතිය නැමිලා තියෙන හින්දා තමයි, නීතිය නැමිලා තියෙන හින්දා තමයි හිරගෙදර වැලිකඩ බන්ධනාගාරයේ ඉන්න ඕන උදවිය තවම මෙතනට ඇවිල්ලා පුරසාරම් දොඩන්නේ කියන එක මතක තියාගන්න. ඒක තමයි අද ඇත්ත කතාව. ඒ නීතිය නැවිලා තියෙන හින්දා තමයි වැලිකොඩ බන්ධනාගාරයේ ඉන්න ඕන උදවිය අද මෙතනට ඇවිල්ලා පුරසාරම් දොඩන්නේ. අද මෙතනට ඇවිල්ලා අපිට අභියෝග කරන්නේ. අද මෙතනට ඇවිල්ලා අපිට චන්දිපාට් දාන්නේ. අද රූපවාහිනියට ගිහිල්ලා ලොකු කතා කියන්නේ නීතිය නැවිලා තියෙන හින්දා. ඒ හින්දා අපි බලාපොරොත්තු වෙනවා මේ යහපාලන ආණ්ඩුවේ මන්ත්‍රීවරු හැටියට ගරු සභාපතිතුමනි, අද අපි තීරණාත්මක තැනකට අද අපි ඇවිල්ලා තියෙනවා. අපි මේ යහපාලන ආණ්ඩුව ගෙනාවේ මෙරටේ ජනතාවගේ දහසකුත් බලාපොරොත්තු එක්ක. ඒ දහසකුත් බලාපොරොත්තු ඉෂ්ට කරන්න අපි කැප වෙලා ඉන්නවා. ඒ හින්දා අපි ඉදිරි කාලයේදී අපේ මන්ත්‍රීවරු කිව්වා වගේ අපි මේවා ගැන අපි නිකන් ඇහිකන් පියාගෙන ඉන්නේ නැහැ. දැන් අපි කියනවා අපි ඉවසුවා ඇති. අපි මීට වඩා තද තීන්දුව වලට අපිට යන්න වෙනවා. ඒ යන්නේ ආණ්ඩු ආරක්ෂා කරගෙන පෞගිය කාලේ මේ රටේ ජනතාවගේ මුදල් මංකොල්ල කාපු මර මුදල් මංකොල්ල කාපු ඒ වගේම මිනි මැරුම් වලට සම්බන්ධ වෙච්ච ඒ සියලු දෙනාටම සාධාරණත්වයේ ඉෂ්ට කරන්න ඕනේ. ඒ වෙනුවෙන් අපි පෙනී සිටිනවායි කියමින් මගේ වචන ස්වල්ප අවසන් කරනවා. බොහොම ස්තුතියි.
බොහොම ස්තුතියි. Honorable Sridharan, you have 30 minutes.
ගෞරව தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் இந்த நாடாளுமன்றத்திலே மத்திய வங்கியினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக பேசப்படுவதற்கான தலையங்கமாக இருந்தாலும் பேசப்படுகின்ற விடயங்கள் மிக முக்கியமாக இன்றைய முன்னாள் நிதியமைச்சர் இந்நாள் அயலுறவுத்துறை அமைச்சருடைய ராஜினாமா தொடர்பாகவே இந்த மன்று இன்று பல்வேறுபட்டவருடைய வாதங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. நான் இந்த நேரத்திலே ஒரு முக்கியமான விடயங்களை முன்வைக்க விரும்புகிறேன். இந்த நாட்டிலே நீங்கள் மிக முக்கியமாக இந்த மக்களுடைய பிரச்சனைகள், இந்த அமைச்சர்களுடைய பிரச்சனைகள், இந்த நாட்டிலே மத்திய வங்கி என்னென்ன விடயங்களை கையாளுகிறது தொடர்பாக நீங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிற இதே நேரத்தில் இந்த நாட்டிலே வாழுகிற இன்னொரு பகுதி மக்களுடைய பிரச்சனை இங்கு மறைக்கப்பட்டு கொண்டு செல்கிறதா அல்லது அவர்கள் பற்றி பேசப்படாமலே தள்ளப்பட்டு கொண்டு செல்லுகிறதா என்ற கேள்வி இன்று அந்த மக்களிடம் எழுந்து நிற்கிறது. குறிப்பாக கிழக்கிலும் வடக்கிலும் வாழுகிற ஒரு தமிழ் தேசிய இனத்தினுடைய விடயங்கள் பற்றி பேசுவதற்கு அல்லது அவர்களுடைய விடயங்களை கதைத்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் இங்கு குறைவாகவே சென்று கொண்டிருக்கின்றன. அண்மைய நாட்களிலே இந்த நாட்டிலே ஒரு அரசியல் தீர்வு பற்றிய புதிய அரசியல் அமைப்பு பற்றிய முனைப்புகள் வேகம் கொண்டிருந்தன. ஆனால் கடந்த சில வாரங்களில் அந்த விடயங்களை பார்க்கிற பொழுது அவை ஒரு ஆமை வேகத்தில் அல்லது அதனையும் விட அது கிடப்பிலே போகக்கூடிய அளவிற்கு அந்த சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருப்பதையே இன்றைய அரசியல் சூழ்நிலைகள் வெளிப்படுத்துகின்றன. இந்த நேரத்தில் தான் நான் ஒன்றை சொல்லுகிறேன். இந்த நாட்டிலே நல்லிணக்கம் நல்லாட்சி என்று வெளியிலே பேசப்படுகிற அளவிற்கு சுதந்திரமான செயல்பாடுகள் இங்கே நடைபெற்று கொண்டிருந்தாலும் நான் இங்கே பேசி கொண்டிருக்கிற பொழுதே இந்த நாட்டிலே ஒரு பகுதி மக்கள் மீது இராணுவத்தினர் தங்களுடைய தேடுதல்களையும் கணக்கெடுப்பு நடவடிக்கைகளையும் அவர்கள் மேற்கொண்டவாறு இருக்கிறார்கள். நேற்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பல்லவராயன்கட்டு, சோலை, ஜெயபுரம் போன்ற கிராமங்களிலே வாழுகிற மக்களுடைய வீடுகளுக்கு சென்று இராணுவத்தினர் அவருடைய குடும்ப அட்டைகளை வாங்கி, பங்கீட்டு அட்டைகளை வாங்கி, அவர்களுடைய குடும்ப எண்ணிக்கைகள், குடும்ப பதிவுகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதேபோல இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய அக்கராயன், ஸ்கந்தபுரம் பிரதேசங்களிலே இதே இராணுவ வீரர்கள் இராணுவத்தினர் சென்று மக்களுடைய பங்கீட்டு அட்டைகளை வாங்கி அவர்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனை விட இன்றைய தினமும் நேற்றைய தினமும் யாழ்ப்பாணத்தினுடைய ஊர்காவத்துறை பகுதியில் இருக்கிற தம்பாட்டி என்கிற கிராமம், மெலிஞ்சிமுனை, பருத்தி அடைப்பு போன்ற கிராமங்களிலே வாழுகிற மக்களிடம் முன்னாள் போராளிகள் அல்லது முன்னர் போராட்ட காலங்களிலே விடுதலை புலிகளுக்கு ஆதரவு வழங்கினார்களா என்ற அடிப்படையிலே அவர்களிடம் விசாரணைகளை டிஐடியினர் சிஐடியினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் தகவல்களை எடுத்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலைகளை நீங்கள் பாருங்கள். இது இந்த நாட்டிலே ஒரு அமைதியான நிலைமையை உருவாக்கி கொடுக்குமா? இது இந்த நாட்டிலே என்ன வகையான ஒரு சூழலை தோற்றுவித்திருக்கிறது? இந்த மக்கள், ஒரு பகுதி மக்கள் என்னவோ ஒரு விடயம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே பொருளாதாரம், அபிவிருத்தி, இங்குள்ள நிலைமைகள், அமைச்சர்கள் ராஜினாமா பற்றி பேசப்படுகிற பொழுது இன்னொரு பகுதி மக்கள் இராணுவத்தினரால், போலீசாரால், புலனாய்வு துறையினர்களால் அவர்கள் அடக்கப்படுகின்ற ஒரு சூழல் இன்னொரு புறத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நாட்டிலே ஒரு இரண்டுபட்ட கோணங்களில் அவர்கள் ஒரு நாடாகவும் இவர்கள் ஒரு நாடாகவும் இந்த நாட்டிலே இருக்கின்ற விடயங்கள் கையாளப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் எல்லோருமே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மிக மிக முக்கியமாக இன்று கிளிநொச்சி மாவட்டத்தில் கூட காணாமலாக்கப்பட்ட, வலிந்து காணாமலாக்கப்பட்ட தங்களுடைய பிள்ளைகளை தாருங்கள், பிள்ளைகளுடைய விவரங்களை வெளியிடுங்கள், அவர்கள் எந்தெந்த முகாம்களிலே இருக்கிறார்கள் என்று சொல்லுங்கள் என்று 172 நாட்களாக அந்த மக்கள் இன்று போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய கவன ஈர்ப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 6 மாதங்கள் கிளிநொச்சி மண்ணிலே கொட்டுகுற வெயிலில் தகரப்பந்தல்களுக்குள் அந்த மக்கள் தங்களை வருத்தி கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு இந்த 6 மாதங்களில் அதில் அந்த கவன ஈர்ப்பு போராட்டங்களில் ஈடுபட்ட தாய்மார்களில் இதுவரை 3 மரணமடைந்திருக்கிறார்கள். இந்த உண்மைத்தன்மையை வெளியிலே சொல்வது, யாருக்கு சொல்வதென்ற வேதனையும் அவர்களுடைய கண்ணீரும் இதனை யாரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே இந்த நாட்டிலே இல்லை. இதுதான் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே. ஒரு பக்கம் மக்கள் கண்ணீரோடு வாடுகிறார்கள். இன்று 172 நாட்கள் வெயிலிலும் மழையிலும் தகரப்பந்தல்களுக்கு கீழ் அந்த வீதியோரத்திலே அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய்மார்கள், தந்தையர்கள், சகோதரர்கள், தன்னுடைய கணவன்மாரை ஒப்படைத்த மனைவிமார்கள் இவ்வாறு குந்தியிருப்பதென்பது இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்துக்கும் ஒரு நேர்மை நியாயமான நாட்டிற்கும் இது பொருத்தமானதா? இது மனித உரிமைகளை மதிக்கின்ற ஒரு நாட்டிற்கு நல்ல விடயமா என்ற விடயத்தை நாங்கள் இந்த இடத்திலே கவனத்திலே கொள்ள வேண்டும். இதே போலதான் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் யாழ்ப்பாணத்தினுடைய வடமராட்சி கிழக்கு மருதங்கேணியிலும் அதே நேரம் திருகோணமலையிலும் வவுனியாவிலும் இவ்வாறு மக்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய கவன ஈர்ப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு எப்பொழுது இந்த நாட்டிலே நீதி கிடைக்கும்? இந்த நாட்டிலே யார் நீதியை வழங்குவார்கள்? நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதி இந்த நாட்டுக்கு இருக்கிறார். அவர் கூட அந்த மக்களில் கொஞ்சம் பேரை அழைத்து பேசியிருந்தார். ஆனால் எந்த விடிவும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இந்த நாட்டிலே பிரதமர் இருக்கிறார், அவருக்கு கீழே அமைச்சர்கள் இருக்கிறார்கள், இங்கே இருக்கின்ற அனைத்து சிங்கள சகோதரர்கள் தலைவர்கள் இருக்கிறீர்கள். நான் கேட்கிறேன், இந்த நாட்டிலே ஏன் அவருடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு, அவர்கள் கேட்கிற நீதியை வழங்குவதற்கு இந்த நாட்டிலே ஒரு நியாயம் இல்லாத தன்மை காணப்படுகிறது? அதனைத்தான் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, நேற்று கூட 100 நாட்களை கடந்த நிலையிலே கிளிநொச்சியினுடைய பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவிலே உள்ள இரணைதீவு என்கிற கிராமத்தில் இருந்த மக்கள் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு செல்வதற்காகத்தான் அவர்கள் 101வது நாளாக நேற்றைய தினம் கொழும்பிலே வந்து தங்களுடைய எண்ணக்கிடக்கைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இன்று அவர்கள் 102வது நாளாக தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்கிறார்கள். இவர்கள் கேட்பது ஒன்றும் இந்த நாட்டிலே பிரிவினை அல்ல. இவர்கள் கேட்பது ஒன்றும் இந்த நாட்டிலே பிரித்து தாருங்கள் என்பதல்ல. தங்களுடைய சொந்த இடத்திலே சென்று தாங்கள் வாழ வேண்டும் என்பது. தாங்கள் உழைத்து வாழ வேண்டும். என்னுடைய காலிலே, என்னுடைய உழைப்பிலே, இந்த மண்ணிலே நான் நிமிர்ந்து வாழுகிற சூழலை உருவாக்கி தாருங்கள். என்னை வாழ விடுங்கள். என்னுடைய இடத்திலே வாழ விடுங்கள் என்றுதான் அந்த மக்கள் கேட்கிறார்கள். அதற்காகத்தான் கடந்த மே மாதம் முதலாம் தேதியிலிருந்து இன்று வரை 102 நாட்களை கடந்து அவர்கள் இரணைதீவிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் அவர்கள் அங்கே இருந்து தங்களுடைய காசுகளை செலவழித்து பேருந்துகளை பிடித்து வந்து கொழும்பினுடைய தலைநகரிலே தங்களுடைய கவன ஈர்ப்புகளை செய்து ஜனாதிபதியிடம் மகஜனும் கையளித்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை அந்த மக்களுக்கு எந்த விமோசனமும் கிடைக்கவில்லை. இன்று கேப்பாப்புலவிலே இருக்கிற மக்கள் 7 மாதங்கள் நெருங்கி கொண்டிருக்கிற சூழலிலே அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் கொட்டுகிற நேற்று முந்தநாளும் பெய்த மழையில் கூட அந்த கேப்பாப்புலவிலே மக்கள் அந்த பகுதியிலே இருக்க முடியாமல் அந்த தகர கொட்டைகளுக்குள் அவர்கள் தங்களுடைய சொந்த நிலம் செல்வதற்காக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு வேதனையான சம்பவங்கள்! தங்களுடைய சொந்த நிலத்துக்காக இந்த நாட்டுக்குள்ளே ஒரு மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதனை தீர்த்து வைக்க முடியவில்லையே இந்த நாட்டில். நாங்கள் ஒரு ஜனநாயக நாடு. இந்த நாட்டிலே இருக்கிற ஜனநாயகமும் நீதியும் இந்த மக்களுக்கு ஏன் அந்த சரியான பாதையை காட்ட முடியவில்லை? ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த மக்களுடைய கண்ணீருக்கு இந்த நாட்டிலே பதில் வேண்டும். இது ஒரு நியாயமானதல்ல. இந்த கண்ணீர் தான் இந்த நாட்டிலே ஒரு நிம்மதியான ஆட்சி முறையை இல்லாமல் கொண்டு செல்கிறதா? நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வலிந்து இராணுவத்திடம் பிள்ளைகளை ஒப்படைத்தார்கள். என்னுடைய பிள்ளைகளை, உங்களுடைய பிள்ளைகளை ஒரு நாளாவது அவர்கள் போராளிகளாக இருந்திருந்தால், அல்லது அவர்கள் விடுதலை போராட்டத்திற்கு, விடுதலை புலிகளுக்கு ஏதாவது ஒரு சிறு உதவியை செய்திருந்தால், அவர்களை ஒப்படையுங்கள், நாங்கள் விசாரித்து விட்டு விடுகிறோம் என்று அவர்கள் ஒலிபெருக்கி மூலம் அறிவித்து இராணுவத்தினர் அவர்களை கையேற்றிருந்தார்கள். அவ்வாறு கையேற்கப்பட்டவர்கள் பலர்தான் இன்று காணாமல் போயிருக்கிறார்கள். தங்களுடைய கண்கண்ட சாட்சியம், தாய் தந்தையர்கள் பிள்ளைகளை ஒப்படைத்திருக்கிறார்கள், மனைவிமார்கள் தங்களுடைய கணவன்மாரை ஒப்படைத்திருக்கிறார்கள், பல பேர் குடும்பமாகவே தங்களுடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஒப்படைத்திருக்கிறார்கள். இவர்களுக்கு கூட இன்னும் இந்த நாட்டிலே விடிவு கிடைக்கவில்லை என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறேன். மிக முக்கியமாக கடந்த 2015 ஆண்டு 11 மாதம் 19 தேதி வியாழக்கிழமை வீரகேசரி பத்திரிகை, இந்த வீரகேசரி பத்திரிகையில் கூட திருமலையில் இரகசிய முகாம், வடக்கு கிழக்கில் இராணுவ பிரசன்னத்தை குறைக்க கோருகிறது ஐக்கிய நாடுகள் குழு. ஐக்கிய நாடுகளில் இருந்து வந்த குழு இவ்வாறு திருகோணமலையிலே ஒரு இரகசிய முகாம் இருக்கிறது, நீங்கள் இவ்வாறு இருப்பவர்களை கண்டறிந்து பதில் சொல்லுங்கள். அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக நீக்குங்கள், வாக்குறுதிகள் போதும் அவற்றை செயல்படுத்துங்கள், பாதிக்கப்பட்டோரின் நம்பிக்கையின்மையை போக்குங்கள், காணாமல் போனோரின் பிரச்சினைக்குரிய தீர்வை வழங்குங்கள். இதனைத்தான் அந்த மக்கள், இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்து வந்த நிபுணர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதனை படத்தோடு வீரகேசரி பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. ஆகவே
நான் இங்கே கேட்கிறேன், இவ்வாறான இரகசிய முகாங்கள், இது பத்திரிகை தானாக போடவில்லை, அவர்கள் பத்திரிகைகளை ஊடகங்களை அழைத்து அவர்கள் வைத்த பிரஸ் மீட், அவர்களுடைய அந்த பத்திரிகை விளம்பரத்தின் பொழுது சொல்லப்பட்ட விடயங்கள், இவ்வாறான இந்த சூழ்நிலை இன்னுமே மாறவில்லை. உண்மைகள் இருக்கின்றன, உண்மைகளை யாருமே நாங்கள் மறைக்க முடியாதே. இங்கேதான் திரும்ப திரும்ப நாங்கள் கேட்பது, ஒருபுறம் இந்த நாடு நிம்மதியேற்றி செல்கிறது, இந்த நாட்டிலே ஒற்றுமையாக ஒன்றை கொண்டு செல்ல முடியவில்லை, ஒரே கட்சிக்குள் இருக்கின்றவர்கள் பல்வேறு கோணங்களிலே நிற்கிறார்கள், பல்வேறுபட்ட தரப்புகளாக ஆளுங்கட்சிக்குள்ளேயே எதிர்கட்சி இருக்கிறது, ஆளுங்கட்சிக்குள்ளேயே பல பேருடைய ராஜினாமாக்களை எதிர்பார்த்து நிற்கிறார்கள். இந்த சூழ்நிலைகள், மழை வெள்ளம் ஒருபுறம் இந்த மக்களை வாட்டி எடுத்திருக்கிறது, இன்னொரு புறத்திலே வடக்கிலும் கிழக்கிலும் வறட்சி அந்த மக்களை தூக்கி வாரி போட்டு கொண்டிருக்கிறது. நேற்று முன்தினம்தான் கொஞ்சம் கொஞ்சம் இடங்களிலே சிறு சிறு மழை பெய்திருக்கிறது. இவ்வாறெல்லாம் வாழுகின்ற இந்த மக்களுடைய வருமானங்கள், அவருடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் சீரழிந்து போய் இருக்கிற இந்த நிலையிலே, இந்த நாட்டிலே இருக்கிற சூழ்நிலைகளை நாங்கள் திரும்ப பார்க்க வேண்டும், மீட்டு பார்க்க வேண்டும். வேலையில்லா பிரச்சனை பற்றி பேசப்படுகிறது, பல்வேறுபட்ட வேலையில்லா பிரச்சனைகள் நான் இங்கே பார்த்தேன். நிதி மற்றும் வெகுசன ஊடக அமைச்சினால் அரையாண்டுக்கான அரசுரை நிலைமை அறிக்கை 2017 இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களை நான் இங்கே குறிப்பிடுகிறேன், இலங்கையிலே வேலை வாய்ப்பின்மை இங்கே 4.4% என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பிரேசில் நாடு, சீனா, பிரான்ஸ், யமனி, கிரேக்கம் இந்த நாடுகளை விட குறிப்பாக ஸ்பெயின் போன்ற நாடுகள், அதனை விட தென்னாப்பிரிக்கா இந்த நாடுகளிலே இருக்கின்ற வேலையின்மை வீதங்கள் 26%, 18%, 23% என்று இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. இது நான் சொல்லவில்லை, மத்திய வங்கி ஆண்டறிக்கையினுடைய அரையாண்டு அறிக்கை. இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த புத்தகத்திலே 4.4% இலங்கையிலே வேலையின்மை வீதம் என்றால் 100% மக்களிடம், வடக்கிலே பட்டதாரிகள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், இந்த நாட்டினுடைய உயர்ந்த சபையிலே இருந்து கேட்கிறேன், கிழக்கிலும் வடக்கிலும் ஒரு தொழில்துறைக்கு செல்லக்கூடிய இளைஞர்களுடைய, தொழிலுக்கு செல்லக்கூடிய தொழிற்சாலை மையங்கள் எங்கே காணப்படுகிறது? ஏதாவது அவர்களுக்கு வேலை வழங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறதா? அவ்வாறானால் அங்குள்ள வேலையின்மை இந்த நாட்டில் இருக்கின்ற ஏனைய மாகாணங்களோடு ஒப்பிடுகிற பொழுது கிழக்கு மாகாணத்திலும் வடக்கு மாகாணத்திலும் இவ்வாறான இளைஞர்களுக்கு வேலை வழங்கக்கூடிய அளவு என்ன? ஏனைய மாகாணங்கள் இருக்கின்ற வேலையின்மை வீதம் என்ன? இந்த மாகாணங்களில் இருக்கிற வேலையின்மை வீதம் என்ன? அண்மையிலே நேற்று முன்தினம் கூட பிரித்தானியாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பாராளுமன்றத்துக்கும் வந்திருந்தார்கள். அவர்களிடம் இங்கே பல்வேறுபட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை அவர் சந்தித்திருந்தார்கள். அப்பொழுது இளைஞர் சிறுவர் விவகார பெண்கள் விவகார இராஜாங்க அமைச்சர் அவர்கள் கூட குறிப்பிட்டிருந்தார், இந்த நாட்டிலே சிறுவர்கள், குறிப்பாக மலையகத்திலே வாழுகிற சிறுவர்கள், இந்த நாட்டிலே இருக்கிற சிறுவர்கள், 18 உட்பட்டவர்கள் தங்களுடைய படிப்பை இடைநிறுத்தி கொழும்பு போன்ற பகுதிகளிலே வேலைக்கு செல்கிறார்கள். அவர்களுக்கான சரியான கல்வி கிடைப்பதில்லை. அதனை விட கிழக்கு மாகாணத்திலும் ஏனைய இடங்களில் இருக்கின்ற பெண்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வேலைக்கு செல்கிறார்கள், குறிப்பாக இளம் பெண்கள், குடும்ப பெண்கள் இவ்வாறு செல்கிறார்கள். இந்த நாட்டிலே வேலையின்மையினுடைய அடிப்படை இவ்வாறு இருக்கிறது. ஆனால் இங்கே அறிக்கை சொல்கிறது 4.4% என்று சொல்கிறார்கள். இது ஒரு மிகவும் ஒரு கேள்விக்குரிய விடயம். இந்த அடிப்படைகளை சரியாக ஆராயப்பட வேண்டும். இந்த நாட்டில் இருக்கின்ற எல்லா விடயங்களும் சரியாக மேற்கொள்ளப்படுகிறதா? அப்படியானால் இன்னொரு விடயத்தை நான் இந்த அறிக்கையிலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த நாட்டினுடைய வருமானம் என்பது நாட்டிலே காணப்படுகின்ற பல்வேறுபட்ட உற்பத்தி வரிகளுக்கூடாக இந்த நாட்டுக்கு கிடைத்திருக்கின்ற வரி வருமானம், இதிலே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், சிகரெட் மற்றும் புகையிலை போன்றவற்றினூடான வருமானம் 2017 23,840 மில்லியன் ரூபாய் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. 23,840 மில்லியன் ரூபாய் சிகரெட் மற்றும் புகையிலை போன்றவற்றால் இந்த நாட்டுக்கு கிடைத்திருப்பதாக. ஆனால் புகையிலையை உற்பத்தி செய்கின்ற இந்த நாட்டினுடைய மக்கள் புறந்தள்ளப்பட்டிருக்கிறார்கள். சிகரெட்டிலே எழுதப்பட்டிருக்கிறது, சிகரெட் பேக்கெட்டிலே எழுதப்பட்டிருக்கிறது, புகை பிடிப்பதால் உடலுக்கு கேடு விளைவிக்கலாம் அல்லது புற்றுநோய் உண்டாகலாம் என்று எழுதி வைத்து விட்டே நீங்கள் இந்த புகையை பிடித்து சாகுங்கள் அல்லது நீங்கள் செத்து போங்கள் என்ற வகையில் தான் அங்கே சிகரெட் விற்கப்படுகிறது. ஆனால் இந்த நாட்டிலே வாழுகிற பெரும்பகுதி மக்கள், குறிப்பாக யாழ்ப்பாணத்தினுடைய தீபகத்தை மையமாக கொண்ட மக்கள், வடமராட்சியிலே பெரும்பகுதி மக்கள், வலிகாமத்தை அடிப்படையாக கொண்ட மக்கள் பணப்பயிராக இந்த புகையிலே உற்பத்தி செய்து வந்திருக்கிறார்கள். மனிதர்களுக்கு கேடு விளைவிக்காத, போதை குறைந்த அவர்களுடைய புகையிலை உற்பத்தி என்பது இந்த நாட்டிலே இன்று 70 ஆண்டுகள், 80 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்களால் செய்யப்பட்டு வந்திருக்கிற ஒரு உற்பத்தி துறை. அவ்வாறான புகையிலையில் வரி வருமானத்தை அரசாங்கம் பெற்றிருக்கிறது. அதனை இந்த அரையாண்டு அறிக்கையிலும் அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கிறது. ஆனால் புகையிலை இப்பொழுது தடை, நீங்கள் புகையிலையை வாங்கக்கூடாது என்ற அடிப்படையில் அந்த புகையிலை உற்பத்தி செய்தவர்கள் கைகளிலே புகையிலையை வைத்திருக்கிறார்கள், விற்க முடியவில்லை. அதனை வாங்குகின்ற வியாபாரிகள் வாங்க மறுக்கிறார்கள், அந்த புகையிலை விற்பனை செய்ய முடியாமல் இருக்கிறது. இதனால் புகையிலை தொழிலாளர்கள் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறுபட்டவர்கள் இதனால் மிக துன்பத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த புகையிலை உற்பத்தியிலே ஈடுபடுகின்றவர்கள் 11 வகையான தொழிலாளர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவருடைய ஈர்க்கு பாய் விற்பனையாளர்கள், கூலி தொழிலாளர்களாக பணியாற்றுகின்றவர்கள், கமக்காரர்கள், தோட்டக்காரர்கள், விதை விற்பனையாளர்கள், கடை சிப்பந்திகள், புகையிலை தெரிபவர்கள், சிப்பங்கட்டுபவர்கள், கோளை ஊமல் போன்ற விற்பனை பொருட்களை விற்பனை செய்பவர்கள், புகையிலை தெரிபவர்கள், எரி விற்பனையாளர்கள், 2 சக்கர 4 சக்கர உழவு இயந்திர உரிமையாளர்கள், பார ஊர்தி உரிமையாளர்கள், சாரதிகள், உதவியாளர்கள், இவர்கள் லீசிங்கிலே வாகனங்களை எடுத்துவிட்டு இப்பொழுது அந்த வாகனத்துக்குரிய லீசிங்கை கட்ட முடியாமல் இருக்கிறார்கள். அதேபோல கடை உரிமையாளர்கள், சுருட்டு தொழிலாளர்கள், இவ்வாறு 16 வகையான தொழிலாளர்கள் இந்த புகையிலை உற்பத்தியில் ஈடுபட்ட இவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் அண்மையிலே தீவகத்தில் இருக்கின்ற குறிப்பாக ஊராத்துறை பிரதேசியலாளர் பிரிவுக்குட்பட்ட புளியங்கூடல் பகுதியிலே நான் அந்த மக்களை சந்தித்து கதைத்தேன். கண்ணீரோடு அவர்கள் தங்களுடைய கதையை சொன்னார்கள். குறிப்பாக தீவக பகுதியில் இருக்கின்ற மண்டை தீவு, அல்லைப்பிட்டி, மண்கும்பான், வேலனை, சரவணை, புளியங்கூடல், தம்பாட்டி, ஊர்காவத்துறை, சுருவில், நாரந்தனை வடக்கு, தெற்கு, கரம்பன், இந்த பகுதிகளிலே வாழுகிற மக்களுடைய பிரதானமான தொழில் புகையிலை. அவர்கள் புகையிலையாலேயே வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த மண்ணிலே வேறு பயிர்களை உற்பத்தி செய்ய முடியாது. அங்கே வெங்காயமோ மிளகாயோ உற்பத்தி செய்தால் வெங்காயம் மிளகாய் அறுவடை செய்யப்படுகிற பொழுது அரசாங்கம் வெங்காயம் மிளகாயை இறக்குமதி செய்கிறது. ஆகவே அவர்கள் யாருக்கு விற்பது? அந்த மண்ணிலே வேறு பயிர்கள் வராது. அங்கே எள்ளு, உளுந்து, பயறு போன்ற பயிர்களை அந்த மண்ணிலே உற்பத்தி செய்ய முடியாது. அப்படி என்றால் அந்த மண் சரியான ஒரு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். உட்படுத்தப்பட்டு அவர்களுக்கு ஒரு வேறு தொழில், அவர்கள் இந்த தொழிலை நிறுத்துகின்ற, சரி 2020 இந்த நாட்டிலே புகையிலை இல்லை என்று இருந்தால், 2020 வரைக்கும் அந்த புகையிலை உற்பத்தியிலே ஈடுபடுகின்றவர்களுடைய அவருடைய வாழ்க்கைக்கான கம்பன்சேஷன், அவர்களுக்கான நட்டகடு என்ன? அவர்கள் மறு தொழிலில் ஒரு பாதை அடைக்கப்படுகிற பொழுது இன்னொரு பாதை திறக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு பாதை திறக்கப்படவில்லை. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களை இந்த மக்கள் எங்கே செல்வார்கள்? இதே போலதான் நான் அண்மையிலே வடமராட்சியிலே சென்று அந்த மக்களை சந்தித்தேன். வடமராட்சியிலே வதிரி, மண்டான், குறும்பகட்டி, கொம்மந்துறை, அத்தாய், தம்பசிட்டி, மந்திகை, கம்பர்மலை, கெருடாவில், கரணவாய், அல்வாய், வத்தனை, மாயக்கை போன்ற இந்த கிராமங்களிலே வாழுகிற மக்கள் அந்த பகுதியிலே புகையிலை உற்பத்தியில் ஈடுபடுகிறார்கள். இதேபோலதான் வலிகாமம் பகுதியிலே அச்சுவேலி, புன்னாலை கட்டுவன், குப்புளான், ஈவினை, வளலாய், நிலாவரை, இடைக்காடு, கட்டுவன், இனிவில், கோண்டாவில் இந்த பகுதிகளிலே வாழுகிற கிராமங்களிலே வாழுகிற பெரும்பகுதி மக்கள் இந்த தொழிலே ஈடுபடுகிறார்கள். இவர்களுக்கான மாறு என்ன, மாற்று திட்டம் என்ன? இவர்களுக்கான புகையிலை பாதை அடைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இவர்களுக்கு திறந்து விடப்பட்டிருக்கிற பாதை என்ன? இவர்கள் எவ்வாறு இந்த மண்ணிலே வாழ்ந்து கொள்வது? இவர்களுக்கான வாழ்க்கைக்கான பாதை அரசாங்கம் எவ்வாறு சொல்லுகிறது? இங்கேதான் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். 1, வடக்கு பகுதியிலும் கிழக்கு பகுதியிலுமே வாழுகிற மக்களுக்கு தொழில் துறைகள் இல்லை. அவரிடம் இருக்கின்ற தொழில்கள் நிறுத்தப்படுகின்றன. குறிப்பாக தெங்கு பனம்பொருள் உற்பத்தியில் ஈடுபடுகின்ற தொழிலாளர்கள், அவர்கள் கால் தேய, தங்களுடைய நெஞ்சு தேய்ந்து, இரத்தம் வடிய வடிய மரமேறி உழைத்த கொண்டு வந்த கல்லை போத்தில்களிலே அடைத்து விற்பதற்கு அவருடைய கல்லின் பெறுமதிக்கப்பால் வரி விதிக்கப்படுகிறது இந்த அரசாங்கத்தால். அந்த வரியை கட்ட முடியாமல், போத்தில் கல்லை அடைத்து வரியை கட்ட முடியாமல் அந்த சங்கங்கள் திணறுகின்றன. யாழ்ப்பாணத்தில் அவர்களால் மீள முடியாமல் இருக்கிறது. கிளிநொச்சியில் அவர்களால் மீள முடியாமல் இருக்கிறது. இந்த நிலையில் அந்த மதுபானம் என்ற வகையில் அதற்கான வரி உச்சமாக இருக்கிறது. ஆனால் தென்னிலங்கையிலே இருந்து கொண்டு வரப்படுகிற, வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மதுபானங்களும் சிகரெட்டும் வவுனியாவை கடந்து தாராளமாக புழங்குகிறது. வடக்கிலும் கிழக்கிலும் தாராளமாக இருக்கிறது. புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது, இலங்கையிலேயே பெருங்குடி மக்கள் வடக்கிலே வாழுகிறார்கள், யாழ்ப்பாணத்திலே வாழுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் 64 சாராய தவணைகள் இருக்கின்றன. அங்கே இருக்கின்ற 150,000 மேற்பட்ட இராணுவத்தினருக்கும் இந்த சாராய தவணைகளுக்கு கூடத்தான் அவர்களுக்கான சாராயம் விநியோகம் செய்யப்படுகிறது. யார் அங்கே குடிக்கிறார்கள்? ராணுவம் குடிக்கிறதா, அங்கே இருக்கிற மக்கள் குடிக்கிறார்களா, இளைஞர்கள் குடிக்கிறார்களா? அங்கே சாராய தவறணைகள் பெரிய அளவில் காட்டப்படுகிற ஒரு புறம், அங்கே இளைஞர்களுக்கு வேலை இல்லை, இன்னொரு புறம் அவர்கள் வாழ்வெட்டிலே ஈடுபடுவதாக குழுக்களாக அறிவிக்கப்படுகிறது. அப்படியானால் அந்த நாட்டிலே வாழுகிற இளைஞர்கள், அந்த மக்கள் எங்கே செல்வது? புகையிலை உற்பத்தி தடை, அவர்களால் உழைக்க முடியாது, ரோட்டுக்கு வந்திருக்கிறார்கள். நான் வடமராட்சியிலே சென்று அந்த மக்களை சந்திக்கிற பொழுது, கரவட்டி பகுதியிலே நான் அவர்களை சந்தித்து பேசுகிற பொழுது, பலர் கண்ணீர் விட்டு சொன்னார்கள், எங்களுடைய வாழ்க்கையை எங்கே கொண்டு செல்ல முடியும் என்று கேட்டார்கள். இவ்வாறான ஒரு சூழல் இந்த நாட்டிலே ஏன் ஒரு பகுதி மக்களுக்கு இருக்கிறது? இதற்கான திட்டமிடல் என்ன? இதற்கான மாற்றீடுகள் என்ன? இந்த ஒரு பாதை அடைக்கப்பட்ட பொழுது இதற்கான மாற்றுப்பாதை அரசாங்கம் எவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது? இதுதான் இங்கே இருக்கிற முன்னால் இருக்கிற பல்வேறுபட்ட விடயங்கள். இதனை விட சரி, இவர்கள் புகையிலை உற்பத்தியிலே ஈடுபடக்கூடாது, அதனை இந்த அரசாங்கம் 2020 ஆம் ஆண்டுக்கு பிறகு தடுக்கிறது என்றால், இவர்களுக்காக மாற்று தொழிலாக அல்லது இவருடைய மண்ணிலே செய்யக்கூடிய பயிராக எதனை கொண்டு வந்தார்கள்? அவர்களுக்கான அந்த வருமானம் தரக்கூடிய துறையிலே எதை அரசாங்கம் அறிமுகம் செய்திருக்கிறது? இதற்கான வழிமுறை என்ன? இதனை அரசாங்கம் முன்வைக்க வேண்டும். அதுவரையும் அவர்களுக்கான நட்டஈடு வழங்கப்பட வேண்டும். அவர்கள் அதுவரையும் ஒரு மாற்று தொழிலில் இறங்கி போகக்கூடிய அளவிற்கான அவர்களுக்கான உதவிகள் செய்யப்பட வேண்டும், மானியங்கள் வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு இருக்கிற பொழுதுதான் இந்த நாட்டிலே வாழுகிற ஒரு மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழல் அவர்களுக்கு உருவாக்க முடியும். இதனை விட வேலை இல்லை என்பது ஒரு புறமானது, அவர்களிடம் இருக்கிற வேலைகள் பறிக்கப்படுகின்றன, தொழில்கள் இல்லாமல் செய்யப்படுகிறார்கள். சாதாரணமான சுதேசிய உற்பத்தியில் இருக்கிற கல் உற்பத்தியை கூட அவர்கள் செய்ய முடியாமல் தடுக்கப்படுகிறார்கள். உண்மையான இயல்பாக இயற்கையாக வடிக்கப்படுகின்ற கல்லை போத்துள்ளே அடைத்து விற்பதற்கு அதிகூடிய வரியை விதித்து அவருடைய கல் அடைக்க முடியாமல் தடுக்கப்படுகிறது. ஆனால் அதே நேரம் தென்னிலங்கையிலே இருந்து செயற்கை முறையிலே தயாரிக்கப்பட்ட கல்லை போத்தில்களில் இருந்து அடைத்து அங்கே கொண்டு வந்து விற்கிறார்கள், அந்த மக்களை நோயாளியாக்குறார்கள். செயற்கையாக தயாரிக்கப்பட்ட கல், ரசாயன கல், எத்தனை காலங்களில், இன்னும் எத்தனை மாதங்களில், எத்தனை வருடங்களிலே அந்த வடக்கிலும் கிழக்கிலும் வாழுகிற மக்களை மட்டுமல்ல, இந்த நாட்டிலே வாழுகிற மக்களை இந்த ரசாயன கல் எவ்வளவு துன்பத்துக்கும் நோய்களுக்கும் உண்டாக்கும் என்பதை யாராவது சிந்தித்து பார்த்ததுண்டா? இயற்கை கல்லுக்கு இவ்வளவு வரியை விதிக்கிற பொழுது, செயற்கை கல்லுக்கு ஏன் அவ்வளவு வரி இல்லாமலே அவர்களை கொண்டு செல்லக்கூடிய சூழல் உருவாக்கப்பட வேண்டும். தயவு செய்து இந்த விடயங்கள் கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும். இதனை விட இவ்வாறு வருமானம் ஒருமுறை தடுக்கப்படுகிறது, அவருடைய வருமான வழிகள் அடைக்கப்படுகின்றன. ஆனால் அதே நேரம் மத்திய வங்கியினால் இன்னொரு சுதந்திரம் இந்த நுண்ணிதி கடன் வழங்குபவர்களுக்கு தாராளமாக விடப்பட்டிருக்கிறது. நுண்ணிதி கடனாளர்கள் கிரெடிட் என்ற அடிப்படையிலே பல்வேறு இடங்களில் பல பல கிரெடிட் வங்கிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு பின்னாலே பல அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். இந்த நாடாளுமன்றத்தில் இருக்கிற அமைச்சர்கள், பல துணை அமைச்சர்கள், இங்கே இந்த நாட்டில் இருக்கிற பல முதலாளிகள் தான் இந்த நுண்ணிதி கடன் வழங்குகின்ற நிறுவனங்களுக்கு பின்னாலே இருக்கிறார்கள். இவ்வாறானவர்களால் ஏழைகள் தற்கொலை செய்கிற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். சென்ற வாரம் கிளிநொச்சியினுடைய புதுமுறிப்பு பகுதியிலே ஒரு சகோதரி தான் நஞ்சருந்தி தற்கொலை செய்து கொண்டார், தன்னால் வேண்டிய கடனை கட்ட முடியாமல். இதுவரை கிளிநொச்சி மாவட்டத்திலே இந்த நுண்ணிதி கடன்களுக்கு ஊடாக தாங்க முடியாமல் 7 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். இது மிக கொடூரமானது. இவர்கள் கொல்லப்பட போகிறார்கள். ஒரு பக்கத்திலே அவர்களுக்கு தொழில் இல்லை, ஆனால் இருக்கிற காசையும் இந்த நுண்ணிதி கடன் வழங்குகிற கிரெடிட் வங்கிகள் இவர்களுக்கூடாக அந்த மக்களிடம் இருக்கிற கொஞ்ச காசுகளும் பறிக்கப்படுகின்றன. அவர்களுக்கான ஆசை ஊட்டப்படுகிறது. இந்த கிரெடிட் வங்கிகளுக்கூடாக பல இளைஞர்கள் கவர்ந்தெழுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கூடாக அவர்களிடம் இந்த மக்களுக்கான கடன் வழங்குகிற திட்டம் அறிமுகம் செய்யப்படுகிறது. அவர்கள் அந்த குறித்த ஒவ்வொரு கிழமையும் வட்டியோடு கடன் கட்ட தவறினால் அவருடைய வீட்டில் இருக்கின்ற தொலைக்காட்சி பெட்டியிலிருந்து கதிரை மேசைகளிலிருந்து இருக்கிற பொருட்கள் வரை அவர்கள் கொண்டு செல்கிறார்கள். இவ்வாறு கொண்டு சென்ற பிறகு அவர்களுடைய வாழ்க்கை தெருவுக்கு வருகிறது. அவர்கள் பல பேர் குழந்தையோடு தற்கொலை செய்திருக்கிறார்கள். கிரெடிட் கார்டு அதற்குரிய அந்த நுண்ணிதி கடனை சேகரிப்பவர்கள் வீட்டு கேட்டுக்கு வந்தவுடன் தாய்மார்கள் குழந்தையோடு கிணற்றடிக்கு ஓடுகிறார்கள், தற்கொலை செய்கிற அளவுக்கு. வீதிகளிலும் வாய்க்கால்களிலுமே நான் இவ்வாறு தடுக்கப்பட்டு பணம் பறிக்கிற விடயங்களை என்னுடைய கண்ணால் பார்த்தேன். மிக அபாயகரமானது. ஆகவே நான் இந்த உயர்ந்த சபையினூடாக இந்த மத்திய வங்கியினுடைய ஆளுநர் மத்திய வங்கிக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். முதலிலே கிளிநொச்சி மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம் போன்ற பாதிக்கப்பட்ட, தொழில் இல்லாத, வருமானம் இல்லாத அந்த மக்களிடம் இந்த கிரெடிட் என்ற நுண்ணிதி கடன் வழங்குவோரை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வாருங்கள். கிளிநொச்சியிலே மத்திய வங்கிக்கு ஒரு கிளை இருக்கிறது. ஆனால் இந்த மத்திய வங்கியினுடைய கிளை அந்த மக்களுடைய பொருளாதார வாழ்வில் என்ன செய்கிறது? அந்த வங்கிகளுக்கூடாக என்ன வட்டியில்லா கடன்களை வழங்குகிறதா, அல்லது மக்களுடைய வாழ்க்கையின் மேம்பாட்டுக்கு என்ன உதவி இருக்கிறது? அதல்ல. நான் நினைக்கிறேன் மத்திய வங்கி அங்கே இருக்கிற மக்களை சுரண்டி அவர்கள் சதா விடியும் பொழுது படுக்கும் பொழுதும் அவர்கள் இந்த கடன்கள் பற்றியும் வாழ்க்கையில் உயிரோடு வாழ்வது பற்றியும் சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவர்களை தள்ளி இருக்கிறார்கள். ஆகவே நான் இங்கே சொல்லுவது ஒரு கண்ணீர் கதை. இது இந்த நாட்டில் இருக்கிற மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் அவர்களுடைய பிரச்சனைகள் மூடி மறைக்கப்பட்டு இன்னொரு வகையிலே கண்டும் காணாது போல் இருக்கிற பொழுதுதான் இந்த நாடு இன்னும் ஒரு நிம்மதியான பாதைக்கு செல்லவில்லை என்பதை நீங்கள் அனைவருமே சிந்திக்க வேண்டும். ஒருபுறம் மக்கள் கண்ணீரோடு இருக்கிறார்கள். நான் குறிப்பிட்டேன், கிளிநொச்சியிலே, வவுனியாவில், திருவோணமலையில், முல்லைத்தீவிலே, வடமராட்சி கிழக்கில், மருதங்கேணியிலே இந்த மக்கள் அழுதழுது தங்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீர் விடுகிறார்கள். அவருடைய கண்ணீர் எப்பொழுதும் வலிமையானது. அதான் சொல்லுவார்கள், ஒரு முதுவாக்கு இருக்கிறது, ஒரு இராணுவ வீரனின் துப்பாக்கி முனையை விட தாயின் கண்ணீருக்கு சக்தி அதிகம். தயவு செய்து நான் மீண்டும் சொல்கிறேன், ஒரு இராணுவ வீரனின் துப்பாக்கி முனையை விட தாயின் கண்ணீருக்கு சக்தி அதிகம். ஒரு தாய், பெற்ற தாய் விடுகிற கண்ணீர், அவர்களுடைய அந்த அபலைகளின் கண்ணீர், விதவைகளின் கண்ணீர் இந்த நாட்டிலே எப்பொழுதும் வேதனைகளையே வைத்து கொண்டிருக்க போகிறது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். தவறினால் இந்த நாட்டிலே சாபங்கள், கண்ணகி மதுரை கிட்ட சாபம் போல இந்த நாட்டிலே இந்த தாய்மார்களுடைய சாபங்கள் இந்த நாட்டின் நிம்மதியை குலைத்து கொண்டே இருக்கும். தயவு செய்து கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, கேட்டுக்கொண்டிருக்கிற உறுப்பினர்களே, நான் உங்களை கேட்பது கௌரவ உறுப்பினர்களே, இந்த நாட்டிலே புரையோடி போயிருக்கிற இந்த பிரச்சனைக்கு தீர்வை பாருங்கள். இந்த மக்களுடைய எண்ணங்கள், அவருடைய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். இங்கிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் சென்று அந்த மக்களை கேளுங்கள். அவ்வாறு போராட்டம் நடத்துகின்ற தாய்மார்களை சந்தித்து கதையுங்கள், உண்மையை அறியுங்கள், அவர்களுக்கான உண்மையை கண்டறிந்து அவர்களுக்கான நீதியை வழங்குங்கள். அண்மையிலே இங்கு வருகை தந்த பெண் எமர்சன், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய துணை செயலாளர் பெண் எமர்சன் கூட இங்கே வருகை தந்திருந்தார். அவர் கூட ஐக்கிய நாடுகள் சபையினுடைய விசேட நிபுணர் பெண் எமர்சன், இவர் கூட கடந்த 2017 7 15 அவருடைய செய்தியும் இந்த இதே வீரகேசரி பத்திரிகையிலே வெளிவந்திருக்கிறது. பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. இலங்கையில் கீழ்த்தரமான சித்திரவதை இடம்பெறுகிறது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டோரை விடுவிக்க வேண்டும். தமிழ் சிறுபான்மை மக்களையே பயங்கரவாத தடை சட்டம் பாதிக்கிறது. இவ்வாறு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய விசேட நிபுணர் பெண் எமர்சன் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அவ்வாறு அவர் குறிப்பிட்டதற்காக கூட இந்த நாட்டிலே பல்வேறுபட்ட நெருக்கடிகள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இங்கே தினக்குரல், அதே திகதி தினக்குரல் பத்திரிகையிலும் வெளிவந்திருந்தது. ஐக்கிய நாடுகள் அறிக்கையாளர் எமர்சனுடன் நீதி அமைச்சர் கடும் தொனியில் வாதம் என்று. இங்கே உண்மைகளை சொல்ல வந்தால் அவர்கள் மீது பல்வேறுபட்ட தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. உண்மைகளை ஏற்றுக்கொள்ள யாரும் தயாராக இல்லை. பெண் எமர்சன் வெளிநாட்டில் இருந்து வருகிற தூதுவர்கள் சொன்னால் அது மறைக்கப்படுகிறது. இப்போ உண்மைகளை கண்டறிவது தான் இந்த நாட்டினுடைய முக்கியம். 2009 பிறகு நல்லிணக்க ஆணைக்குழு உருவாக்கப்பட்டது உண்மைகளை கண்டறிய. அந்த அறிக்கையை அப்போது இந்த ஜனாதிபதியை வாசித்து அவர் அமைத்த குழு, அவரால் நியமிக்கப்பட்ட நீதியரசர்கள் கொண்ட குழு, அதில் சொல்லப்பட்ட விடயங்களில் ஒரு விடயம் கூட இந்த நாட்டில் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. அதற்கு பிற்பாடு ஜனாதிபதி ஆணைக்குழு, பரணகம ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. அவர்களோடு இந்த நாட்டிலே எதனையுமே செய்யவில்லை. இதுவரை யாருக்கும் நீதி பெற்று கொடுக்கவில்லை. அதற்கு பிற்பாடு இப்பொழுது கூட பல வெளிநாட்டு தூதுவர்கள் வருகிறார்கள், ராஜதந்திரிகள் வருகிறார்கள், இவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த நிலைமை இந்த நாட்டில் இன்னும் ஒரு சரியான தீர்வை நோக்கி, இந்த மக்களுக்கான ஒரு பாதையை நோக்கி கொடுக்கவில்லை என்பதைத்தான் நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இந்த நாடு நிம்மதியானதாக இருக்க வேண்டுமென்றால், இந்த நாட்டில் ஒரு நீதியும் சமாதானமும் இருக்க வேண்டுமென்றால், ஒரு நல்லாட்சி என்கிற சொல் நிலைத்திருக்க வேண்டுமானால், அந்த தாய்மார்களின், காணாமல் ஆக்கப்பட்ட குழந்தைகளின், அந்த தாய்மார்களின் கண்ணீருக்கும், அந்த காணாமல் ஆக்கப்பட்ட இளைஞர்களுடைய மனைவிமார்களுடைய கண்ணீருக்கும், தந்தைமார்களுடைய தாடி வளர்த்து முகம் சவரம் செய்யாமல் குந்தியிருக்கிற தந்தைமார்களின் கண்ணீருக்கும் தயவு செய்து இந்த நாடு பதில் சொல்ல வேண்டும். சொல்ல தவறினால் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை இயற்கை வேறொரு திசைக்கு கொண்டு செல்லலாம். இயற்கை என்கிற கடவுள் எப்பொழுதும் ஒரே திசையில் இருப்பதல்ல. இயற்கை தான் விரும்பும் திசையில், தான் விரும்பும் பாதையிலே தான் அந்த எல்லா சமநிலைகளையும் கொண்டு செல்கிறது. அதனால்தான் மழையும் வெயிலும் இந்த நாட்டினுடைய அரசியல் செயல்பாடுகளும் உலக அரசியலும் கூட இடம்பெறுகிறது. அதனால்தான் நான் குறிப்பிடுகிறேன், இயற்கை என்கிற சமநிலையை சரியாக இந்த நாடு பின்பற்ற தவறினால், அந்த இயற்கையோடு இணைந்து நீதியை வழங்க தவறினால், நாட்டினுடைய நிலைமை மிக மோசமாகும் என்று கூறி நிறைவு செய்கிறேன்.
தேங்க்யூ. கரு அஜித் மானா பெரும்
கரு மூலாசனருடைய விசேஷம், யகபாலனையகினின்ன கட்டுவித்து கருப்பு யகபாலனையகினின்ன මහන්සි වෙච්චි මන්ත්‍රීවරයෙක් වශයෙන් අද ගරු රවි කරුණානායක මැතිතුමා සිය අමාත්‍යතුරෙන් ඉල්ලා සිටීම ගැන විශේෂයෙන්ම ආඩම්බර වෙනවා. මොකද අපිට ඉතිහාසයක් තිබුණේ නැහැ එහෙම. ජනතාව අපෙන් ඉල්ලුවේ මේ රටේ රැකී ආරක්ෂා සුලභ කරන්න කියලා නෙමෙයි, බඩු මිල අඩු කරන්න කියලා නෙමෙයි. එහෙම නැත්නම් වෙනත් කාරණයක් නෙමෙයි, යහපාලනය ස්ථාපිත කරන්න. මේ රටේ හොරකම් වංචා නිසා මේ රට මොන සංවර්ධනය කළත් වැඩක් නැහැ. ඒ තත්ත්වයට රටපත් වෙලා තියෙනවා. මේ පොඩි සුළුතරයක් සැප විඳිනවා, බහුතරයක් දුක් විඳිනවා. අන්න ඒ දේ නැති කරන්න රටේ යහපාලනය හැමට එක වගේ නීතිය ක්‍රියාත්මක කිරීම ස්ථාපිත කරන්න කියලා තමයි රටේ ජනතාව ඡන්දෙ දුන්නේ. නමුත් මම ආඩම්බර වෙනවා එක්සත් ජාතික පාක්ෂිකයෙක් වශයෙන්, මගේ පක්ෂයේ ජ්‍යෙෂ්ඨ මන්ත්‍රීවරයෙක්, ඇමතිවරයෙක්, උපසභාපතිවරයෙක් අද තමුන්ට විරුද්ධව චෝදනාවක් එල්ල වුණත් ඒක ඔප්පු වෙලා නැතිව තියෙද්දි, එහෙම එකක් නැහැ, ඔප්පු වෙලා නැහැ, චෝදනාවක් විතරයි තියෙන්නේ. ඒ චෝදනාවක් තියෙද්දි චෝදනාවක් වැරදිකාරයෙක් වෙලා නැහැ, සාක්ෂියක් දෙන්න පළියට ඒ කවුරු හරි කණ්ඩායමක් ඔහු වැරදිකාරයා කියලා උත්සාහ කරද්දි, ඔප්පු කරන්න උත්සාහ කරද්දි ඔහු තවත් හමුගේ නිර්දෝෂීභාවය ඔප්පු කරන්නත්, යහපාලනේ ප්‍රජාතන්ත්‍රවාදය පෙන්වන්නත්, රටේ විනිවිදභාවය පෙන්වන්නත් ඔහු සිය ඇමති දුරෙන් අස්වීම ගැන විශේෂයෙන් අපි ආඩම්බර වෙනවා. එහෙම පූර්වාදර්ශයක් තියන්න පුළුවන් වීම ගැන. මොකද මීට ඉස්සරත් අපි දැක්කා තිලක් මහරපණ ඇමතිතුමා තමුන්ට ඒ වගේ චෝදනාවක් එල්ල වුණාම තමුන් කැමැත්තෙන් ඉල්ලාස් වුණා. පරීක්ෂණ කරන්න මම ඒකට බාධාවක් වෙයි, ඔන්න ඉඩ දෙන්න. ඒ වගේ රවි කරුණානායක ඇමතිතුමත් අද සිය තනතුරු වලින් ඉල්ලාස් වුණා මම පිළිබඳ පරීක්ෂණ තවදුරටත් කරන්න, එක ශක්තිමත් කරන්න. මම මෙතනින් අයින් වෙලා බලාගෙන ඉන්නම් මොකද්ද වෙන්නේ කියලා, මගේ බලයක් නැත්තම් පාවිච්චි වෙයි. ඉතින් ඒක නම් ඒ හින්දා අපි විශේෂයෙන් සතුටු වෙන්නේ. අපි දැක්කා හිටපු ජනාධිපතිවරයව මහින්ද රාජපක්ෂ මහත්තයව අල්ලස් දෙපාර්තමේන්තුවේ සාක්කියක් දෙන්න කියලා කැඳවද්දි මේ ඒකාබද්ධ විපක්ෂ කණ්ඩායම මේ පාර්ලිමේන්තුවේ වැඩ කරන්න දෙන්නේ නැතුව මෙතන බුදියාගෙන හිටපු හැටි. විස්කි බිබි එලිවෙනකල් පහුවදා එලිවෙනකල් මෙතන බුදියාගෙන හිටිය අපිට පාර්ලිමේන්තුව කරන්න දුන්නේ නැහැ. මොකද අල්ලස් කොමිසමට සාක්කියක් දෙන්න කැඳෙව්වයි කියලා. මොකද අද රජයේ කැබිනට් ඇමතිවරයෙක් සාක්ෂි දීම සඳහා ජනාධිපති කොමිසමක් ඉදිරියට ගිහිලා සාක්කි දීලා තවත් පරීක්ෂණ හොඳට කරගෙන යන්න කියලා ඉල්ලා අස්වීමක් සිද්ධ කළා. එහෙමනම් මම හිතනවා යහපාලනය වෙනුවෙන්, මොකද අපි දන්නවා දේශපාලනය ජරාජීර්ණ වෙලා තිබ්බා. දේශපාලනය කියන්නේ බලය අතර අරගෙන වැඩ කරන කණ්ඩායමක්. දේශපාලනය පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයෙක් නෙමෙයි, කැබිනට් ඇමතිවරයෙක් නෙමෙයි, එහෙම නැත්නම් ප්‍රාදේශීය සභාවේ මන්ත්‍රීවරයෙක් පවා නීතිය මෙහෙවපු කාලයක් නිමා කළා කියන එක, නිමා කිරීම සඳහා කටයුතු කරලා තියෙනවා මේ ආණ්ඩුව කියන එක විශේෂයෙන් පැහැදිලි. අපි දන්නවා කංගල්ලි සභාපතිවරයා කාන්තාව, විදේශී කාන්තාව දූෂණය කරනකොට, ඔහුගේ ස්වාමි පුරුෂයා මරලා දානකොට නීතියක් ක්‍රියාත්මක වුණේ නැහැ. ඔහු පොලිසියකටවත් ගේගෙන හැකියාවක් තිබ්බේ නැහැ. නමුත් අද අපි පූර්ව ආදර්ශයක් දීලා තියෙන. එහෙනම් යහපා දැන් අවුරුදු දෙකක් මේ රට ආපු ගමන් මගේ විශාල වෙනසක් තියෙනවා කියලා මේ රටේ යහපාලනය වෙනුවෙන් ඡන්ද දීපු අයට සතුටු වෙන්න පුළුවන්. මෙතෙන් ඉතිහාසය එහෙම තිබ්බේ නැහැ. එහෙමනම් අර ඒකාබද්ධ විපක්ෂයේ මන්ත්‍රීවරු ඒගොල්ලන්ට තිබිච්ච චෝදනා දිහා බැලුවාම, නඩු පැවරීම් දිහා බැලුවාම ඉල්ලා අස්සෙන්න ඕනේ මේ නඩු විභාගයකට මම අයින් වෙලා ඉන්නවා දේශපාලනේ. නමුත් අර ජනාධිපතිවරයා පෙරදිලා ගෙදර ගියාම බලෙන් ඇවිල්ලා පාර්ලිමේන්තුවේ මන්ත්‍රීවරයෙක් වෙනවා. විධායක ජනාධිපති ක්‍රමයේ අහෝසි කරනවා කියලා ජනතාව රවට්ටලා බලයට ගත්තු ජනාධිපතිවරයා ඊළඟට සල්ලි දීලා මන්ත්‍රීවරු ටික අරගෙන, විපක්ෂයේ මන්ත්‍රීවරු සල්ලි දීලා අරගෙන අත උස්සගෙන මැරෙනකල් ජනාධිපති පුටුවේ වැඳෙන්න පුළුවන් විදිහට ව්‍යවස්ථාව වෙනස් කරගන්නවා. එහෙම තිබිච්ච දේශපාලන ඉතිහාසයක් තුළ අද තමුන්ගේ බලය අත්හැරීම, අතිගරු ජනාධිපතිතුමා තමුන්ගේ බලය අත්හැරියා, විධායක බලතල කපා දැම්මා, ඇමතිවරු වරදක් චෝදනාවක් ඉදිරිපත් වෙනකොට හරියට පරීක්ෂණය කරන්න කියලා තමුන්ගේ තනතුරු අත්හැරලා ගියා. එහෙම දේශපාලන සංස්කෘතියක් අද රට නිර්මාණය කරලා තියෙනවා. ඒකින් මම හිතනවා විශේෂයෙන්ම අපි මේ රජයේ ගත් ක්‍රියාමාර්ගයේ මම හිතනවා ජනතාවට මේ තුලින්ම විශේෂ පණිවිඩයක් නිකුත් වෙනවා කියලා කියනවා. ඒ විතරක් නෙමෙයි, අපි දන්නවා මේ යහපාලනය නිර්මාණය කරන්න මේ රටේ අපි ගොඩක් දේවල් කරලා තියෙනවා. කෝප් කමිටුවේ සභාපතිතුමා විශේෂයෙන්ම විපක්ෂයට බාර දුන්නා. මෙතෙක් කල් කෝප් කමිටුවේ සභාපති දුරේ දැරුවේ කවුද? ආණ්ඩුවේ ඇමති කෙනෙක්. අද වුණත් රවි කරුණානායක මැතිතුමා ඉල්ලා අස්සීම ප්‍රදානුනේ කෝප් කමිටුවේ ප්‍රශ්නයක් තුල එතුමාගේ නමක් ගෑවිච්ච හින්දා. නමුත් එදා මේවද කෝප් කමිටුවේ තිබිච්ච ප්‍රශ්න? ග්‍රීක් බොන්ඩ් වංචාව කියයි හෙල්පින් හම්බතලුන් ඉඳන් පටන්ගෙන ඒවා මිග්යානා ගනුදෙනු, ඒ වගේම ග්‍රීක් බොන්ඩ් වංචා මිලියන 8000යි. එතකොට විවිධ හේතු විවිධ හේතු කොච්චර කෝටි ප්‍රකෝටි ගණන් වංචා ගැන කතා කළත් ඇමතිවරයෙක් තියා ජනාධිපතිවරයෙක් තව කල්ින්ද හදනවා මිසක් අල්ලාස්සීමක් දැක්කේ නැහැ. එහෙම නැත්නම් ඒකනේ ඒ ගැන පිළිගැනීමක් දැක්කේ නැහැ. එහෙනම් අපි කිසිම බයක් නැතුව යහම් විනිවිද පේන රජයක් වශයෙන් අපේ කෝප් කමිටු සභාපතිම අපි විපක්ෂයට බාර දුන්නා. ඒ සඳහා අපිට ඒක ප්‍රශ්නයක් නැහැ. විමර්ශනය කරන්න දැන් උනත් අපිට කෝප් කමිටුවේ සභාපතිකම අයින් කරන්න අපේ පක්ෂයට 3/2 බලයක් තියෙනවා. හැකියාව තියෙනවා නමුත් නැහැ. අපි බලාපොරොත්තු වෙනවා හොයන්න අඩුපාඩු හොයන්න කතා කරන්න. ඒකයි අපි බලය ගත්තේ වෙනසක් කරන්න. ඒ වගේම අපි කොමිෂන් සභාහරහා අද රාජ්‍ය නිලධාරියව ශක්තිමත් කළා. එදා නඩුකාරයෙකුට පුළුවන්ද සාක්ෂි ගන්න ඕවාගේ රජයේ නිලධාරියෙකුට පුළුවන්ද ඕවාගේ සාක්ෂි සටහන් කරගන්න. ඇමතිවරයෙක් තියා ප්‍රාදේශ සභා මන්ත්‍රීවරයෙක් පොලිසියට කැඳව ගන්න පුළුවන්ද? නමුත් අද කොන්ද කෙලින් තියාගෙන වැඩ කරන්න පුළුවන් රාජ්‍ය සේවයක් අපි ඇති කළා මේ කොමිෂන් සභාහරහා. ඒවල ප්‍රතිඵල අද රට අත්විඳිනවා. අද රට අත්විඳිනවා. ඒ වගේම තමයි තොරතුරු දැනගැනීමේ පනත. එදා තොරතුරු දැනගන්න පුළුවන් වුණාද මිනිස්සුන්ට? අපිට හම්බන්තොට වරායේ පාඩු රටේ සල්ලි ගිලිනවා කියලා කිව්වහම මමයි මගේ හිතවත් මන්ත්‍රීවරු පිරිසකුයි අපි හම්බන්තොට වරායේ බලන්න ගියාම අපිට යන්න දුන්නද? අපේ වාහන කුඩු කළා. කෝ ඒවට නීතිය ක්‍රියාත්මක වුණාද? එහෙම තිබිච්ච වාතාවරණයක් අපි වෙනස් කළා. ඒ වගේම වින්දිතයන් හා සාක්ෂිකරුවන් ආරක්ෂා කිරීමේ පනත. වින්දිතයන් සහ සාක්ෂිකරුවන් ආරක්ෂා කිරීම මොන දෙයකට සාක්ෂි දුන්නත් අද ප්‍රශ්නයක් නැහැ. ඒ සාක්ෂිකරුවා ආරක්ෂා කිරීමට රජය බැඳිලා ඉන්නවා. එහෙම නීති අපි රටට ගෙනාවා. ඒ විතරක් නෙමෙයි අපි දන්නවා අද අගමැතිවරයාගෙන් පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන්ට ඍජුව ප්‍රශ්න කරන්න පුළුවන්. එහෙම ඉතිහාසයක් මේ රටේ තිබ්බද? අගමැතිවරයාගෙන් කෙලින් අහන්න පුළුවන් මේ දෙයට මොකද කළේ? මොනවද මේක ගත තීන්දුවේ හේතුව මොනවද? එහෙම අහන්න පුළුවන් සංස්කෘතියක් මේ රට තුල අපි ඇති කළා. ඒ වගේම විශේෂයෙන්ම මම විශේෂයෙන් කියනවා මේ අවස්ථාවේදී එදා JR ජයවර්ධන මැතිතුමා ආර්ථික විප්ලවය මේ රටේ ඇති කළා. අර සීනි දාන්න නැතුව තේබොන නැත්නම් හාල් පොළු මිරිස් පොළු තිබිච්ච ආයේ ආර්ථිකේ නැති කරලා ශක්තිමත් ආර්ථිකයක් මේ රටේ ඇති කළා. 77 ඉතිහාසගත වුණා ඒ JR ජයවර්ධන රජේ. ඒ වගේම මෛත්‍රී රනිල් වික්‍රමසිංහ රජයත් ඉතිහාසගත වෙනවා. මේ රටේ යහපාලන විප්ලවය ඇති කරා කියන එක විශේෂයෙන්ම මේ රජයේ ඉතිහාසයට එකතු වෙනවා. ඒ වගේම අපි කියනවා එදා අපි පාර්ලිමේන්තුවේ කතා කරද්දී ගරු මූලාසන මන්ත්‍රීතුමනි අපි කතා කළේ මහා බැංකු වාර්තාව ඩිල්මාට් කියලා. මේකේ අංක පිළිගන්න බෑ කියලා අපි කතා කළේ. එක්සත් ජාතික පක්ෂ විතරක් නෙමෙයි ජනතා විමුක්ති පෙරමුණ සියලු විපක්ෂය කතා කළේ මේ අංක පිළිගන්න බෑ මේ බොරු අංක. අර එදා චන්දකලා කොම්පියුටර් ජිල්මාට් දාලා ඒ වගේ තමයි මහා බැංකු වාර්තාව ජිල්මාට් තමයි තිබ්බේ ඉලක්කම් අගයන් ගැන. නමුත් අද අපි කතා කරන්නේ මේකේ තියෙන දෝෂ ප්‍රශ්න ගැන අපි කතා කරන්නේ මේ මහා බැංකු වාර්තාවෙන් එළිවෙන දේ ගැන තමයි අපි අද කතා කරන්නේ. විශේෂයෙන් එදා මට මතකයි අපි කතා කළා දැන් 2014 ඒක පුද්ගල ආදායම පවුලේ 4 දෙනෙක් ඉන්න පවුලක ආදායම සඳහන් වෙන්නේ රුපියල් 1,91,000යි. එහෙම පවුලක් නැහැ. එහෙම පවුල් නැහැ. 140ක් ඒ පැත්තේ කියනවා 140ක් ඒක පුද්ගල දෛනික ආදායම ඩොලර් 2කට වඩා අඩුයි. ඒ කියන්නේ රුපියල් 36,500ට වඩා අඩුයි.
තව විනාඩි දෙකක් තියෙනවා ඔබතුමාට.
විනාඩි
දෙකක්.
ඔය මෙහෙම තත්ත්වයක් තමයි මහා බැංකු වාර්තා ඉදිරිපත් කළේ. ඒ කියන්නේ ඇති නැති පරතරය කොච්චර ඉහළ ගිහින් තිබ්බද? නැති වෙන අය ගොඩක් වැඩි, තියෙන අය කෝටි ප්‍රකෝටිපති වෙලා තිබිච්ච සමාජයක් මේ රටේ ඇති වෙලා තිබ්බේ. නමුත් අද ඊට වඩා වෙනස්. අද මේ හැමදේම ජනතාවට ඇත්ත දේ දැනගෙන විශේෂයෙන්ම මේ වාර්තා දිහා බැලුවම අපි දන්නවා රටේ ණය ප්‍රමාණය ස්ථාවර මට්ටමට ගේන්න ඕනි. මේක බොහොම ඇත්ත දේ. මොන ගල්මුල් ආවත් ආණ්ඩුවට මොන ප්‍රශ්න ආණ්ඩුවට ඇති කළත් අපි ඇත්ත දේ ජනතාවට දැනගන්න ඉඩ සලස්සනවා. මොන ණයක් ගත්තත් මොන මූල්‍ය කටයුත්තක් වුණත් පාර්ලිමේන්තුව දැනගන්න අවස්ථාව සලස්සනවා. රජයේ මොන තීන්දුවක් ගත්තත් මොන ගිවිසුමක් ගැහුවත් මේ රටේ මහ ජනතාවට ඒ ගිවිසුම ඒ තීන්දුව දැක බලාගෙන ඒ ගැන විවාද කරන්න ඒ ගැන උද්ඝෝෂණය කරන්න ඒ ගැන විරෝධය ප්‍රකාශ කරන්න ඇති අවස්ථාව දවල් තියෙනවා. එහෙම වුණා කියලා අපි හංගලා වැඩ කරන්නේ නැහැ. මොකද අපේ රජයේ තීන්දුව මේ යහපත් රජයක් නිර්මාණය කළා මහ ජනතාවගේ අදහසුත් එකතු කරගෙන රට රෝකේ ඉහළ තැනකට ගෙනියන එකයි අපේ තීන්දුව. නැතුව පක්ෂයේ බලය තියාගන්න එක නෙමෙයි. නිවැරදි ගමන් මාර්ගයකුයි අපේ තීන්දුව. එහෙනම් අපි පේනවා විදේශ ණය ගෙවීම පිළිබඳ අපිට ගොඩක් හිතන්න දේවල් තියෙනවා. මේ වාර්තාව දිහා බැලුවාම අලුතින් ණය ගැනීම සීමා කරන්න වෙනවා. රජයේ සීමා කරලා තිනවා ණය වෙනුවට ආයෝජන ලබා ගැනීම සඳහා රජයේ කටයුතු කරලා තිනවා. රුපියලේ යගේ එදා බලෙන් පාලනය කරගෙන හිටියේ රුපියලේ US ඇමරිකානු ඩොලරයකට අනුව රුපියලයාගේ බලෙන් තියාගෙන හිටියේ අද නිදහසේ පාවෙන් දීලා තිනා මේ නිදහසේ පාවීම තිල රුපියලයාගේ කොහොමද ස්ථාවර කරගන්නේ ඩොලර් එක ඉස්සරහා කියන එක කටයුතු කරින්න අපි කටයුතු කරගෙන යනවා ඒ වගේම රාජ්‍යයේ රාජ්‍ය ආදායම ප්‍රවර්ධනය කර ගැනීමට අපිට පේනවා මේක තියෙනවා අපි දැන් තමත් මේ සඳහා ක්‍රියාමාර්ග අරගෙන තියෙනවා දැන් ශ්‍රී ලංකන් එයාලයින් එක බැලුවොත් පහුගිය 2014 එක දවසක පාඩුව රුපියල් කෝටි 10කට ආසන්නයි රුපියල් කෝටි 3136ක් වාර්ෂික පාඩුව.
අවසන් කරන්න මන්තුතුමා.
මත්තල ගුවන්තොටුපළ බැලුවත් මම කියන්නේ මේ වගේ කාරණා අපේ ජනතාවට ධනතාවයක සාකච්ඡා කරලා ජනතාවට විනිවිද පේන ආකාරයට විස්තර කටයුතු කරනවා. මේවල සමහර ලාට මේවල තියෙන අඩුපාඩු බලාගෙන අර විපක්ෂයේ අඩුපාඩු බලාගෙන අපි දීලා තියෙන නිදහස තුල අපිට ගල් ගහනවා. නිදහස තුල ගල් ගහන්නේ. මේ හැමදේම අපිට තියෙන තර්ජන ගර්ජන ගල්මුල් ප්‍රහාර ඔක්කොම එන්නේ මේ නිදහස තුල. නමුත් මේ නිදහස අපි අබමල් රේණුවක්වත් ඇති කරන්නේ නැහැ. මේ නිදහස ජනතාවටත් රාජ්‍ය යාන්ත්‍රණයත් අපි ලබා දීලා රජ නිවැර රට නිවැරදි මගට ගෙනියනවා. අපිට ඒ සඳහා හොඳ අගමැතිවරයෙක් හොඳ ජනාධිපතිවරයෙක් ඉන්න පළපුරුදු පරිපූර්ණ තීක්ෂණ බුද්ධියක් තියෙන පළ හැකියාව තියෙන ජනාධිපතිවරයෙක් අගමැතිවරයෙක් මේ රටේ ඉන්නවා. අපිට මේ ගමන් මග යන්න පුළුවන්. ගරු මූලසනේ රුඩ මන්ත්‍රීතුමනි බල්ලොක් බිරුවත් පවලම ඒ ගමන යනවා හිමින් ඒ ගමන ගිහිලා ගමනාන්තය දක්වා අපි ඉදිරියට යනවා ජනතා අදහස් ජනතා හිතුම් පැටුම් මුදුපත් කර ගැනීම සඳහා අපි ඒ ගමන යනවා කියන එක ප්‍රකාශ කරමින් මම ඉහළ වෙනවා
බොහොම ස්තුතියි 2017 අගෝස්තු මාසේ 11 වෙනි දින පෙරවරු 10 දක්වා පාර්ලිමේන්තුව නැවත රැස් වෙනවා